நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையின் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தருக்கும் இடையே நேற்று நீண்ட நேரம் நடைபெற்றுள்ள பேச்சுக்கள் குறித்த செய்திகள். இது தொடர்பில் விக்னேஸ்வரனின் கருத்து.
பல விஷயங்களையும் நாங்கள் ஒருத்தர் தெரிஞ்சு கொள்ளாமல் இருந்ததால நடந்தது என்றதை நாங்கள் உணர்றோம். அதன் காரணத்தினால்தான் நாங்கள் தொடர்ந்து பல தலைவர்கள் சேர்ந்து பேசிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம்.
அதே கூட்டம் குறித்து சம்பந்தர் தெரிவிப்பவை.
தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் நான் உடுத்து, விக்னேஸ்வரனும் அதற்குத்தான் உடுத்து. எங்கள் மத்தியில் சில வேலை கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதை பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டியது எமது கடமை, எமது மக்களுடைய நலன் கருதி அதை நாங்கள் தீர்த்து வைப்போம் எல்லா பிரச்சனையிலையும்.
மலேசியாவின் ஆரம்ப பள்ளிகளில் இருமொழி கொள்கை அடுத்த ஆண்டு அறிமுகமாகும் நிலையில் அதற்கு தமிழ் மற்றும் சீன தரப்பிலிருந்து எழுந்துள்ள எதிர்ப்புகள், நேயர் நேரம் ஆகியவை கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சங்கீதா ராஜன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
சிரியாவின் டமாஸ்கஸ் நகரின் தெற்கில் உள்ள யார்முக் அகதிகள் முகாமில் உள்ள கிளர்ச்சிக்காரர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் வெளியேற்றும் நடவடிக்கை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஐஎஸ் அமைப்பைச் சேர்ந்த சிலரும் அல் நுஸ்ரா முன்னணி அமைப்பைச் சேர்ந்த சிலரும் அவர்களது குழுக்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு அனுப்பப்படுவதற்கான பேருந்துகள் ஏற்கனவே முகாமுக்கு வந்து சேர்ந்துவிட்டன. அந்த முகாமில் சிக்கியுள்ள பொதுமக்களுக்கு தேவையான அவசர உதவிப் பொருட்களை ஐநா வழங்குவதற்கு இந்த திட்டம் ஒப்புக்கொள்ளப்பட்டது. நடைமுறை சிக்கல்கள் காரணமாக இந்த திட்டம் கைவிடப்பட்டதாக அப்பிராந்திய பிபிசி செய்தியாளர் தெரிவித்துள்ளார். சிரிய அரசாங்க படைகளால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் வான் தாக்குதல்களில் மூத்த கிளர்ச்சி தளபதி ஜஹ்ரான் அலூஷ் கொல்லப்பட்டதை அடுத்து இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளது.
தென்சீன கடலில் சர்ச்சையில் உள்ள தீவுகளுக்கு அருகிலுள்ள தமது கடல் எல்லை என்று ஜப்பான் கருதும் இடத்தில் சீனாவின் கடலோர காவல்படை கப்பல் மற்றும் 2 கப்பல்கள் நுழைந்தது தொடர்பில் ஜப்பான் சீனாவிடம் தமது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. பூசலுக்குட்பட்ட சென்காகு தீவுகளுக்கு அருகே துப்பாக்கி மேடைகள் பொருத்தப்பட்ட சீன கப்பல் ஒன்று கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நின்று கொண்டிருந்ததாக ஜப்பானிய கடலோர காவற்படை தெரிவித்துள்ளது. இந்த தீவுகளுக்கு அருகே ஜப்பான் கடல் பரப்பிற்குள் ஒரு ஆயுதம் தாங்கிய சீன கப்பல் நுழைவது இதுவே முதல் முறை என்று ஜப்பானிய அதிகாரிகள் கூறுகின்றனர்.
இஸ்லாமிய அரசு அமைப்பு ஆயுததாரிகளுடன் தெருக்களில் சண்டையிட்டு வரும் ஈராக்கிய அரசாங்க படைகள் அமெரிக்கா தலைமையிலான வான் தாக்குதல்களின் ஆதரவுடன் ரமாடி நகரின் அரசாங்க வளாகத்துக்கு அருகே முன்னேறி சென்றுள்ளனர். அரசாங்க வளாகத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே ஈராக்கிய படைகள் உள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தரப்பில் பேசிய பிரிகாடியர் யையர் ரசூல் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் இறப்புகளை தடுப்பதற்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உள்ளூர் கடைகளில் போதுமான பொருட்கள் இல்லாததால் குடியிருப்பாளர்கள் மத்தியில் உணவுக்கும் தண்ணீருக்கும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அறிக்கைகள் கூறுகின்றன.
ஆப்கானிய நகரமான சங்கினில் அரசாங்க படைகளுக்கும் தாலிபான் ஆயுததாரிகளுக்கும் இடையிலான சண்டை தொடர்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிளர்ச்சிக்காரர்களால் சூழப்பட்ட ராணுவ துருப்பினர் அழுத்தங்களை தமது படைகள் தளர்த்தியுள்ளதாக ஆப்கான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சங்கின் நகரின் மத்திய சந்தையையும் காவல்துறை தலைமையகத்தையும் ஆளுநர் மாளிகையையும் அரசாங்க துருப்புகள் தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் இதை மறுத்துள்ள தாலிபான்கள் அந்த நகரம் இன்னமும் தமது கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரிவித்துள்ளனர்.
செர்பியாவின் மிகப்பெரிய அளவிலான ஊழல் தடுப்பு விசாரணை நடவடிக்கையில் ஒரு முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட 79 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சர் நெபாஸ்ஜா ஸ்டெஃப்னோவிக் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்களில் பல அரசு நிர்வாகிகள், 2 முன்னாள் உள்துறை அமைச்சக அதிகாரிகள் மற்றும் சேவையில் இருக்கும் சில மேயர்களும் முன்னாள் மேயர்களும் அடங்குவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் வேகமாக பரவி வரும் காட்டுத் தீயில் 100க்கும் அதிகமான வீடுகள் எரிந்து
நாசமாகின.
இதில் பிரபல சுற்றுலா நகரங்களான வைரிவர் மற்றும் செபரேஷன் கிரீக் ஆகிய 2 நகரங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வேகமாக பரவிய காட்டுத்தீயின் தீவிரம் காரணமாக இந்த பகுதியில் வசித்த பலரும் அங்கே சென்றிருந்த சுற்றுலாப் பயணிகளும் தமது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை பாதியிலேயே நிறுத்திவிட்டு அவசர அவசரமாக அங்கிருந்து தப்பி வேறு இடங்களுக்கு சென்றனர்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தருக்கும் வட மாகாண சபை முதலமைச்சர் விக்னேஸ்வரனுக்கும் இடையே நீண்டதொரு சந்திப்பு நேற்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. இதையடுத்து இருவருக்கும் இடையே இருந்ததாக கூறப்படும் கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் கொள்கைகளுக்கு விரோதமான முறையில் விக்னேஸ்வரன் அவர்கள் நடந்து கொள்வதாக அவர் மீது பகிரங்கமாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இதனை அடுத்து வாத பிரதிவாதங்களும் இடம்பெற்றிருந்தன. எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊட்டியது போன்று அண்மையில் உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பேரவையின் ஆரம்ப கூட்டத்திற்கு கட்சியின் அனுமதியின்றி விக்னேஸ்வரன் அவர்கள் தலைமை தாங்கியிருந்தமையும் இருவருக்கும் இடையிலான முரண்பாடுகளை மேலும் மோசமாக்கியிருந்தது. இந்த நிலையிலேயே சம்பந்தன் அவர்களுக்கும் விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் இடையில் கொழும்பில் நேற்றைய தினம் சந்திப்பொன்று நடைபெற்றிருக்கின்றது. மாலையில் தொடங்கி இரவு வரையில் பல மணித்தியாலங்கள் நீடித்திருந்த இந்த சந்திப்பு குறித்து வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களிடம் விவரம் கேட்டேன்.
என்னென்ன விஷயங்கள் எங்களுக்குள்ள முரண்பாடுகளோ அல்லது புரிந்து உணர்வு இல்லாம ஒரு நிலையை ஏற்படுத்தியதோ அதுகள் எல்லாவற்றையும் நாங்கள் முழுமையாக பேசி எல்லாத்தையும் புரிஞ்சு கொண்டோம். அவ்வளவுதான் நான் என்னால சொல்ல முடியும், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது.
இந்த சந்திப்பின் பிறகு நீங்கள் தமிழ் மக்கள் பேரவையில நாளை நடைபெறுகின்ற கூட்டத்தில் நீங்க கலந்து கொள்வீங்களா? என்ன மாதிரி
சம்பந்தன் அவர்களோடு பேச வைக்க அவருக்கு நான் சொன்னால் இந்த பேரவைக்கும் தமிழர் கூட்டமைப்புக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. இதனுடைய அடிப்படை வேறு, அதனுடைய அடிப்படை வேறு. அது அரசியல் சம்பந்தமானது, இது அரசியலுக்கு அப்பாலானது. அந்த நிலையில அவர் அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொன்னார். அதாவது தமிழ் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விதத்துல இந்த பேரவை பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பல விதமான விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொல்றது எங்களுக்கு நன்மையை தரும் என்றதை தான் ஏற்றுக்கொள்றதுன்னு சொன்னார். நான் சொல்றதை வச்சு அப்படி சொன்னார். ஆகவே இதுல எங்களுக்குள்ள எந்த முரண்பாடும் இல்லை. இந்த பேரவை வந்து தமிழ் கூட்டமைப்புக்கு எதிரான ஒரு அமைப்பு அல்ல என்றதை நான் அவருக்கு எடுத்து சொல்லிட்டேன். அவரும் அதை ஏற்றுக்கொண்டார்.
அப்ப நீங்கள் அந்த கூட்டத்தை தொடர்ந்து கலந்து கொள்வீங்களா?
அந்த கூட்டத்துக்கு என்ன அழைச்சி இருக்கின்றார்கள்? ஒரு டாக்டரும் கிழக்கு மாகாணத்தில் இருந்த ஒருத்தர் தான் நடத்துற ஆக்கள் என்ன வந்து தொடக்கி வைக்க சொல்லி அன்றைக்கு கூப்பிட்டது. நாளைக்கு வந்து ஒரு இணை தலைவர் என்ற முறையில என்ன அழைப்பினோம். ஆனா முழுமையான நடவடிக்கைகள் எல்லாம் அவர் தான் செய்து கொண்டு போயினார்.
உங்களுக்கும் சுமந்திரன் அவர்களுக்கும் இடையில சில முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தன. அது சம்பந்தமாக பேசி நீங்க தீர்மானத்துக்கு அல்லது ஒரு தீர்வுக்கு வந்துட்டீங்களா?
முக்கிய
தலைவர்களாக இருக்கிறீங்க. உங்களுடைய புரிந்துணர்வு நிலைமை எப்படி இருக்கிறது?
நல்லா இருக்குது. அதாவது பல விஷயங்களையும் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சு கொள்ளாம இருந்ததால நடந்தது என்றதை நாங்கள் உணர்றோம். அதன் காரணத்தினால்தான் நாங்கள் தொடர்ந்து பல தடவைகள் சேர்ந்து பேசிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இணைப்பு குழு கூட்டம் இன்னும் இரண்டொரு தினங்களில் நடைபெற இருக்கிறது. அதுல நீங்க கலந்து கொள்வீங்களா? என்ன மாதிரி?
அதை பத்தி இப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாது. அது தாங்களா யோசிச்சு சொல்லியிருக்க நான் அதுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறேனே. எனக்கு இது இப்ப ஒண்ணும் அதை பத்தி தெரியாது.
என்றார் விக்னேஸ்வரன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இந்த இருவருக்கும் இடையேயான சந்திப்பு குறித்தும் அண்மையில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ் மக்கள் பேரவை குறித்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர் அவர்களுடன் பேசினேன்.
நாங்கள் இருவரும் நேற்று சந்தித்தோம். பல விடயங்களை பற்றி பேசினோம். பேச வேண்டிய விடயங்கள் அத்தனை பற்றியும் பேசினோம். நீண்ட நேரமாக பேச்சின பேச்சுவார்த்தை நடைபெற்றது, சுமூகமாக நடைபெற்றது. நாங்கள் தொடர்ந்தும் பேசுவோம். எங்களால் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய, முன்னேற்றக்கூடிய, அவர்கள் ஒரு நிரந்தரமான தீர்வை பெறக்கூடிய வகையில் அமையும். நாங்கள் பேசிய பல விஷயங்கள் குறிப்பாக அந்த விடயத்தை உள்ளடக்கும்.
தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருப்பதாக சொல்லப்படுகின்ற சில உரசல்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றனவே, அது உண்மையா?
திரு விக்னேஸ்வரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பால் வடமாநிலத்து முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டவர். அவர் போட்டியிட்டது இலங்கை தமிழ் கட்சியினுடைய பேரிடம் சின்னத்திடம். ஆனால் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பால் தான் நியமிக்கப்பட்டவர் முதலமைச்சர் வேட்பாளராக. அவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு உரியவர் தான், அவர் வேறு எந்த ஒரு கட்சியையும் சார்ந்தவர் அல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் நாங்கள் நாலு கட்சிகள் தற்பொழுது அதில் இருக்கின்றோம். கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இல்லை, நாங்கள் ஒரு ஜனநாயக அமைப்பு, நாங்கள் எல்லோரும் ஜனநாயகவாதிகள், எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சுதந்திரமாக கூறுவோம், பேசிக்கொள்வோம், தீர்ப்போம், எடுக்க வேண்டிய முடிவுகளை காண்போம் என்றால் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தொடர்ந்து ஆதரித்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு ஆணையை கொடுத்திருக்கின்றார்கள். பாராளுமன்ற தேர்தலில், மாநிலசபை தேர்தலில், உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தான் எப்பொழுதும் ஆதரித்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் நான் உடுத்து, விக்னேஸ்வரனும் அதற்குத்தான் உடுத்து, எல்லோரும் அதற்குத்தான் உடுத்து. அதனுடைய நாங்கள் எங்கள் மத்தியில் சில வேலை கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதை பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டியது எமது கடமை, எமது மக்களுடைய நலன் கருதி அதை நாங்கள் தீர்த்து வைப்போம். எல்லா பிரச்சனையிலையும் நாங்கள் தொடர்ந்து கூட்டமைப்பாக செயல்படுவோம்.
இந்த தமிழ் மக்கள் பேரவை என்கின்ற அந்த அமைப்பு இப்போ தொடங்கப்பட்டிருக்கின்றது, அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் என்கின்ற முறையில் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்?
ஜனநாயக ரீதியாக இவருக்கு உரிமை இருக்கின்றது கூடி பேசுவதற்கு, கருத்தரை பரிமாறிக்கொள்வதற்கு, சில சிபார்த்தைகளை செய்வதற்கு இவருக்கு உரிமை இருக்குது. ஆனால் இந்த பேரவை மக்களுடைய ஆணையை பெற்ற ஒரு பேரவை அல்ல. இந்த பேரவையில் உள்ள பலர் மக்களால் ஒவ்வொரு தேர்தலிலும் நிராகரிக்கப்பட்டவர்கள், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. சமீபத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட 3 மாதங்களுக்கு முன்பதாக அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள். தமிழ் மக்கள் பேரவையில் உள்ள ஒரே ஒருவர் விக்னேஸ்வரன், எங்களுடைய முதலமைச்சர், அவர்தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு பிரதிநிதி. அதே சமயம் அவர்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு போதிய உரிமை இருக்கின்றது, அதை நாங்கள் மறக்கவில்லை. ஆனால் எமது நாட்டில் ஒரு அரசியல் தீர்வு ஏற்படுவதாக இருந்தால் அந்த அரசியல் தீர்வை நாங்கள் பாராளுமன்றத்தில் 3/2 நிறைவேற்ற வேணும். பாராளுமன்றத்தில் 3/2 நிறைவேற்றுவது மாத்திரமல்ல, அது நாடு பூராக ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடந்து எல்லோரும் அதை அங்கீகரிக்க வேண்டும், ஒரு பெரும்பான்மை பெற வேண்டும். ஆனபடியால் தோஷத்தை தூண்டக்கூடியவர்களுக்கு வழிவசதியை ஏற்படுத்தி கொடுக்காமல், அவருடைய கையில் ஆயுதங்களை கொடுக்காமல் இந்த கருமத்தை பக்குவமாக நிதானமாக கையாள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. சில சமயம் பல அரபுகள் சம்பந்தமாக ஒரு இரகசியத்தை பேண வேண்டிய தேவையும் இருக்கலாம். ஆனபடியால் அதை நாங்கள் முறையெடுக்க வேண்டும். இந்த பேரவையினுடைய செயற்பாடுகள் எமது முயற்சிக்கு குந்தகம் விளைவிக்காமல் இருக்க வேண்டியது அத்தியாவசியம் என்று நான் கருதுகின்றேன். அவதமாக குந்தகம் ஏற்படுமாயிருந்தால் அவர்கள் ஒரு துரோகத்தை எமக்கல்ல எமது மக்களுக்கு செய்வார்கள். அதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர். இலங்கையின் வடமாகாண சபை ஆசியாவின் பல பகுதிகளை 11 ஆண்டுகளுக்கு முன்னர் சுனாமி தாக்கிய தினமான இன்று அந்நாளை பேரிடர் தணிப்பு தினமாக பிரகடனம் செய்துள்ளனர். அந்த ஆழி பேரையிலையில் பாதிப்புக்கு உள்ளான பலரில் ஒருவர் வரப்பிரகாசம் விஜயராணி, அவருடன் பேசினார் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
சுனாமி நடக்க 32 வயசு, இந்த அம்மா, தம்பி, மச்சால் 3 புள்ளிகளை பெற்ற அண்ணாண்ட 2 புள்ளிகள், என் முதல் ஹஸ்பண்ட், அம்மாட சோரங்கள், அப்பாட சோரங்கள், பக்கத்து வீட்டு உறவுகள் எல்லாமே இப்படியே சேர்த்து ஒரு 150 உறவுகளை கிட்ட இழந்தினாங்கள். அப்புறம் நாட்டின் கடைசி போறையும் சந்திச்சு ட்ரிங்கோவில் போய் ரிங்கோவில் ஒரு தரத்தான் இப்போ செகண்ட் மெரிட்டாக செய்து கொண்டிருக்கிறேன். சுனாமி வீட்டு திட்டங்கள் எல்லாம் சந்திச்சுனா 100% எல்லாருக்கும் வீடு கிடைச்சிருந்துச்சு. உறவுகள் அதுலன்னு சொல்லி மனித உயிர்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு அதை திருப்பி எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாத பெத்த தாய கூட எடுக்கலாது. கணவனால் தான் இன்னொரு கணவரை தேடிக்கொண்டோம். சொந்த பிள்ளை இல்லையா இன்னொரு பிள்ளைய பெற்றுக்கொண்டோம்
என்றார் விஜய ரஜினி அவர்கள். இதேவேளை சுனாமி நினைவு தினத்தை அந்த பேரழிவு இடம்பெற்று பல வருடங்களின் பின்னர் இயற்கை பேரிடர் தணிப்பு தினமாக பிரகடனம் செய்திருக்கின்றீர்களே, அது ஏன் என்று வடமாகாண விவசாயத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
காலநிலை மாற்றத்தினால் பல்வேறு வகையான பேரிடர்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே இது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. எவ்வாறு நாங்கள் இந்த பேரிடர்களை எதிர்கொள்ள போகின்றோம் என்று சொல்லி எல்லா விதமான இயற்கை பேரிடர்களினேயும் நாங்கள் அவற்றை முற்றாக தடுக்க முடியாமல் போனாலும் கூட அவற்றினுடைய பாதிப்புகளை வந்து நாங்கள் தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை எங்களால் அண்மையில் உணரப்பட்ட காரணத்தினால் அதற்கு பொருத்தமான ஒரு திகதியை நாங்கள் தீர்மானிக்க வேண்டியிருந்தது. ஆகவே இந்த தினத்தை வந்து ஞாபகப்படுத்துவதற்காகவும் தான் நாங்கள் இதனை வந்து தெரிவு செய்திருக்கின்றோம்.
சரி, பேரிடர் தவிர்ப்பு தினம் பலவீனமாக நீங்க பிரகடனம் செய்திருக்கிறீங்க, அதை விழிப்புணர்வு ஊட்டுறீங்க. அதே நேரத்தில் பேரிடர் வரும்பொழுது அந்த சேதங்களை குறைத்து கொள்ளலாம் என்ற வகையில நீங்க சொல்லும் பொழுது அதனை எவ்வாறு செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க?
வெள்ளங்களை வடிந்தோடக்கூடிய வடிகால்களை எல்லாம், அந்த வெள்ள வாய்க்கால்களை எல்லாம் அவற்றை நாங்கள் வீதிகளாக வந்து மாற்றி வைத்திருக்கின்றோம். அவற்றை நிரப்பி வந்து வீடுகளை வந்து நாங்கள் கட்டியிருக்கின்றோம். குளங்களை கட்டிடங்களை நாங்கள் அமைப்பதற்கு பல இடங்களில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. இவர்கள் எல்லாமே தான் இந்த வெள்ள பாதிப்புக்கான ஒரு காரணம். ஆகவே சீரான வெள்ள வாய்க்கால்களை பேண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. குளங்களை தூர்வார வேண்டிய தேவைகள் எங்களுக்கு இருக்கின்றது. அதே மாதிரி கடலோர பாதுகாப்புகள் தொடர்பாக திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே இது வந்து மாகாண அரசாங்கத்திற்குரிய ஒரு பணியாகத்தான் நாங்கள் இவற்றை கருதுகின்றோம்.
யுத்த காலத்தில் இரு பகுதியாலும் யுத்தத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் அமைத்த அரண்கள் முறையாக அகற்றப்படாமையும், வீதிகளை தேவையற்ற இடங்களில் உயர்த்தியதனாலும் கூட இந்த மாதிரியான நீர் வடிந்தோடுகின்ற தன்மை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டமைப்புகளை நீங்கள் எவ்வாறு மாற்றப் போகிறீர்கள்?
இதனை ஒரு நாளில் அல்லது உடனடியாகவோ மாற்றி அமைக்கக்கூடிய விடயங்கள் அல்ல. ஆனால் கண்டிப்பாக இவற்றிற்கான தீர்வுகள் வந்து எட்டப்பட வேண்டும். இருக்கின்றதை இயன்றளவு சீர் செய்வதும், இனிமேல் வரும் காலங்களில் இவ்வாறான தவறுகள் நேராத வகையிலும் நாங்கள் அலுவலக மட்டங்களில் பார்க்க வேண்டிய தேவை வந்து எங்களுக்கு இருக்கின்றது. கண்டிப்பாக அதனை செய்வோம்
என்றார் வடமாகாண அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்ததாக மலேசிய செய்தி ஒன்று. மலேசிய அரசு எதிர்வரும் கல்வி ஆண்டு முன்னெடுக்க உள்ள இருமொழி கல்விக் கொள்கை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தமிழ் மற்றும் சீன சிறுபான்மை சமூகங்களை பெரிய அளவில் பாதிக்கும் என கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. ஆரம்ப கல்வியில் அதிகமாக ஆங்கிலத்தை புகுத்த மலேசிய அரசு முனைகிறது என்று குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது குறித்து அங்கிருக்கும் மனித உரிமைகள் ஆர்வலர் க. ஆறுமுகம் அவர்களுடன் பேசினேன்.
மலேசியா வந்து ஒரு இருமொழி கொள்கை அப்படின்னு ஒரு திட்டத்தை அமுலாக்கப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலேசியா அந்த ஆரம்ப கல்வி நிலையை எடுத்துக்கிட்டோம்னாக்க, எங்களுக்கு வந்து அரசாங்கத்தின் கீழே வந்து சீன பள்ளிகள், தமிழ் பள்ளிகள், அப்புறம் தேசிய பள்ளிகள் இருக்கின்றன. சீன பள்ளிகளுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது போதனா மொழிங்கிறது சீன மொழியில இருக்கு. தமிழ் பள்ளியில போதனா மொழி வந்து தமிழ் மொழியில இருக்கு. தேசிய பள்ளியில் வந்து மலாய் மொழியில இருக்கு. அப்புறம் அது வந்து ஆங்கில மொழியில கொண்டுட்டு வந்து ஆங்கில மொழியில கணிதம் அறிவியல் பாடங்களை போதிக்கலாம் அப்படி கொண்டுட்டு வந்தோம்னாக்க, அது வந்து தொழில்நுட்ப வகையில மலேசியா நாடு முன்னேறுவதற்கும் அந்த பள்ளி மாணவர்களுக்கு வந்து கணிதம் அறிவியல்ல வந்து ஆங்கில மொழி வழி கல்வி கொடுப்பதன் வழி அவங்களை ஒருங்கிணைக்க முடியுங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தை வந்து சீன பள்ளிகளுக்கும் தமிழ் பள்ளிகளுக்கும் அமலாக்கம் செய்வதற்கு அந்த பள்ளிகள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இப்ப நடைமுறையில வந்து ஒரு விவாதத்தான ஒரு கொள்கையா இருந்துகிட்டு.
ஆங்கில வழி மூலமாக கணிதம் மற்றும் அறிவியலை பயில்வது வந்து நாட்டிற்கு நல்லது, மாணவர்களுக்கு நல்லது. அதன் மூலம் மாணவர்களின் எதிர்காலம் உறுதிப்படுத்தப்படும், பன்னாட்டு அளவில் அவங்க திறமைகளை வளர்த்துக் கொள்ளலாம், வேலை வாய்ப்புகள் பெருகுங்கிற அந்த வாதத்தை வைக்கிறாங்க. இப்போ உங்களை போன்ற ஆர்வலர்கள் அதை ஏத்துக்கிறீங்களா?
இது ஒரு நல்ல விவாதமாக தான் நாங்களும் கருதுறோம். முதலாவதாக வந்து ஆரம்ப கல்வியை படிக்கிற மாணவர்கள் வீட்டுல வந்து தமிழ் மொழியில பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னாக்க, அவங்களுக்கு வந்து தாய்மொழியாக தமிழ் மொழி இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த தமிழ் மொழியில வந்து அவங்க ஆரம்ப கல்வியை படிக்கிறப்ப வந்து கணிதம் அறிவியல் போன்ற பாடங்கள் வந்து இந்த பாடங்கள்லாம் வந்து ஒரு கான்செப்ட் பேஸ்டு, அதுல வந்து ஒரு ஒரு அடிப்படையான தத்துவங்கள் இருக்கும், அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும். ஆக வேற்று மொழியில ஒரு மூன்றாவது மொழியில இந்த தத்துவங்கள்லாம் அவங்க புரியுற மாதிரி விளக்கி சொல்ல முடியுமா ஆரம்ப கல்விங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. தமிழ் பள்ளியில படிக்கிற மாணவர்கள் வந்து பெரும்பாலும் அவர்களுடைய சமூக பொருளாதார சூழ்நிலை வந்து தாய்மொழியை வந்து தமிழ் மொழியில பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா மலேசியாவில் இருக்கிற தமிழர்களிடையே வந்து வளர்ச்சி அடைஞ்ச தமிழர்கள் இருக்காங்க, மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் இருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆங்கில மொழியை சர்வசாதாரணமா வீட்டிலேயே பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இது போன்ற பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்பணும்னாக்க, குழந்தைகள் வந்து அறிவியல் கணித ஆங்கிலத்துல படிச்சு அவங்களுக்கு சுலபமா இருக்கும், குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வழிமுறை பிறக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனால் தமிழ் மொழியை தாய்மொழியாக வீட்டுல பயன்படுத்தக்கூடிய குழந்தைகள், குறிப்பாக வறுமை சூழலில் இருக்கிற இந்த குழந்தைகள் தான் வந்து பெரும்பாலும் தமிழ் பள்ளிக்கு அனுப்பப்படுற குழந்தைகளா இருக்கிறாங்க. இந்த குழந்தைகளுக்கு வந்து கணிதம் அறிவியல் போன்ற பாடங்கள் வந்து ஒரு மூன்றாவது மொழி புரியாத ஒரு ஆங்கில மொழியை கொண்டு அந்த குழந்தைகளுக்கு வந்து அறிவியலும் கணிதம் நீங்க போதிக்க ஆரம்பிச்சீங்கன்னாக்க, அதை உணர்ந்து அவங்களால சிறப்பாக இயங்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. யுனெஸ்கோ வந்து ஒரு நல்ல லாங்குவேஜ் பாலிசி பேப்பர் ஒண்ணு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேப்பர் செஞ்சிருந்தாங்க. அதாவது சிறுபான்மை மக்களுக்கும் தாய்மொழியை கொண்டு கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அறிவியல் கணித பாடங்களை சிறப்பாக கற்க வேண்டுமானால் அவர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழியில் தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த குழந்தைகள் சிறப்பாக தேர்ச்சி பெறுகிறார்கள் என்ற ஆய்வு முடிவை வந்து முன் வச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில வந்து ஆங்கில மொழியை கொண்டு கொண்டுட்டு வந்து ஆரம்ப கல்வியில கொண்டுட்டு வந்து இந்த குழந்தைகள் இந்த மொழியில வந்து இந்த இரண்டு பாடங்களை சிறப்பாக கற்றுக்கொள்ள முடியும்னாக்க அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி எங்களுக்கு.
மலேசியாவில் உள்ள சுவாரம் எனும் மனித உரிமைகள் அமைப்பின் செயல் இயக்குனர் கா ஆறுமுகம். இந்தியாவின் தேசிய விமான சேவை நிறுவனமான ஏர் இந்தியா எதிர்வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் குறுகிய தூர பயணங்களின் பொழுது விமானத்தின் உள்ளே சைவ உணவு மட்டுமே வழங்க முடிவெடுத்துள்ளது குறித்து நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன் வழங்கும் தகவல்கள்.
வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இந்திய அரசுக்கு சொந்தமான விமான நிறுவனமான ஏர் இந்தியாவின் குறைந்த தூர விமானங்களில் சைவ உணவு மட்டுமே பயணிகளுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி பணியாளர்களுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் 61 முதல் 90 நிமிடங்கள் வரையிலான பயண தூரம் உள்ள விமானங்களில் உள்ள சாதாரண வகுப்பில் சூடான இந்திய சைவ உணவு வழங்குவது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல மதிய உணவு இரவு உணவு நேரங்களில் பயணம் செய்வோருக்கு காஃபி தேநீர் ஆகியவை வழங்கப்பட மாட்டாது என்றும் அந்த சுற்றறிக்கை கூறுகிறது. தற்போது ஏர் இந்தியாவின் 90 நிமிட பயண தூரத்திற்குட்பட்ட விமானங்களில் சாண்ட்விச், கேக் போன்றவை வழங்கப்பட்டு வருகின்றன. மிக குறைந்த நேரத்திற்குள் அனைத்து பயணிகளுக்கும் உணவு வழங்குவதில் இருக்கும் சிரமத்தை மனதில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு சில தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். காஷ்மீர் மாநிலத்தின் முன்னாள் முதல்வரான உமர் அப்துல்லா ஏர் இந்தியாவின் இந்த முடிவு ஏன் எடுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என கூறியிருக்கிறார். இந்த சர்ச்சையை அடுத்து ஊடகங்களிடம் பேசிய மத்திய விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் மகேஷ் சர்மா இந்த முடிவு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார்.
This has been misinterpreted. What is the real truth?
இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. உண்மை என்னவென்றால் குறைந்த தூரம் பறக்கும் விமானங்களில், அதாவது 60 முதல் 90 நிமிடங்கள் வரையிலான பயண தூரத்தை கொண்ட விமானங்களில் இதுவரை சாண்ட்விச்சுகளோ கேக்குகளோ வழங்கப்பட்டு வந்தன. அவையும் சைவ உணவுதான். சூடான உணவுகளை வழங்க வேண்டுமென பயணிகளிடமிருந்து கோரிக்கைகள் வந்தன. இதையடுத்தே சூடான உணவு வழங்க முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது
என்கிறார் மத்திய விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் மகேஷ் சர்மா. இது தொடர்பாக பிபிசியிடம் பேசிய இந்திய விமான பயணிகள் சங்கத்தின் நிறுவனரும் தலைவருமான சுதாகர் ரெட்டி இது நல்ல முடிவு என்று குறிப்பிட்டார்.
அது நல்லதுதாங்க. என்னன்னா ஷார்ட் டியூரேஷன் பிளைட்ல வந்து 1.5 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் தான் டைம் இருக்கும். அதுல ஏர்லைன் சாய்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். பிளஸ் அந்த மாதிரி பிளைட்ல வந்து ஒன்லி ஸ்நாக்ஸ் தான் கொடுப்பாங்க, ஃபுல் மீல் இருக்காது. அதனால இது ஒரு நல்ல ஐடியா தான் எனக்கு தோன்றுது. பிரேக்ஃபாஸ்டோ இல்லைன்னா லஞ்சோ டின்னர்னா வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனு ரெண்டும் சர்வ் பண்றதுக்கு ஒரு இது இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒன்லி ஸ்நாக்ஸ் என்ன ஷார்ட் டியூரேஷன் பிளைட்ல எதுவும் தப்பு இல்லைக்க. இதுக்கு முன்னால கூட நிறைய பிளைட்ஸ் இப்போ ஜெட்டர் எடுத்தீங்கன்னா அந்த ATR பிளைட்ஸ்ல எல்லாம் அவங்க வந்து வெஜிடேரியன் ஸ்நாக்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ ஏர் இந்தியா இது பண்றது ஒன்றும் புதுசு இல்லை. இது வந்து அவங்க வந்து காம்படிஷன் ஃபாலோ பண்றாங்க.
இந்த புதிய முறை குறித்து பயணிகளின் கருத்துக்கள் பெறப்படும் என்றும் எல்லா பயணிகளுக்கும் அவர்களுடைய தேர்வுப்படி உணவு வழங்க குறைந்த தூர விமானங்களில் நேரம் இருக்காது என்ற காரணத்தினாலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. இந்திய அரசுக்கு சொந்தமான ஏர் இந்தியா நிறுவனம் இந்திய விமான சந்தையில் சுமார் 16% பங்கை கொண்டுள்ளது.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக. நேர் நேரம் பங்கேற்பு LR ஜெகதீசன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. நம்முடன் கடித கொத்துக்களுடன் காத்திருக்கிறார் சங்கீதா ராஜன். முதலில் நமக்கு அஞ்சல் பெட்டி மூலமாக சென்னையில் அனுப்பப்பட்ட கடிதங்களை படிக்கலாமே சங்கீதா?
ஆம். ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியம் எழுதும் மடலில் புவி வெப்பம் கூடுவதால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட மாமிச உணவுகள் புற்றுநோய்க்கான காரணமாக உள்ள செய்தியும், முதலைகள் உறங்கும் போதும் செயல்படும் போன்ற அறிவியல் செய்திகள் ஆர்வமும் ஆச்சரியமும் தந்தது, நன்றிகள் பல என்கிறார்.
வேலூரில் இருந்து எழுதும் மூர்த்தி என்னும் நேயர், மாட்டுக்கறி பிரச்சினை பெரிதாகி வரும் தகவல் கேட்டேன். மரம் அமைதியை விரும்பினாலும் காற்று அதை விட்டு வைப்பது இல்லை என்றார் மாசேதுங். மோடி மனதின் குரல் இந்தியாவில் அமைதியை விரும்பினாலும் பிரதமர் ஆக்கிவிட விரும்பிய அவரது கூட்டாளிகள் அதை விட்டு வைக்கப் போவதில்லை போலாகிவிட்டது. நல்ல நட்பு நன்மையை தரும், கூடா நட்பு வளர்த்த கடாவை போல வந்து மாடாக முட்டும். மோடி நிலை போக போகத்தான் தெரியும், தாமரைப்பூவின் வாசம் புரியும் என்று எழுதியிருக்கிறார்.
கல்பாக்கத்திலிருந்து எழுதும் நேயர் சுகுமார், துப்புரவு தொழிலாளர் பழனிசாமி மரணம் குறித்து வந்த பேட்டி சிந்திக்க வைத்தது. அடித்தட்டு மக்கள் மனிதராக மதிக்கப்படாத நிலை தெரிகிறது. கான்ட்ராக்ட் பெயரில் உயிர் துச்சமாக மதிக்கப்படுகிறது. ஆதித்தமிழர் பேரவை அதியமானவர்கள் சொன்னது போல, எந்திரங்களால் தூய்மைப்படுத்துவதே நல்லது. காரணம், மனித உயிர்கள் விலைமதிப்பற்றவை. வெள்ளத்தின் பாதிப்பில் அடித்தட்டு மக்கள் வசிக்கும் பகுதிகள் கவனிப்பில் குறைவுள்ளதாக சொல்லப்படுகிறது. கடலூர் வெள்ள இறப்பில் அதிகமானோர் தலித் மக்களே என்பதை ஆய்வுகள் காட்டின என்கிறார்.
மனம்பூடி தட்சிணாமூர்த்தி என்னும் நமது நீண்ட நாள் நேயர் எழுதியிருக்கும் கடிதத்தில், தமிழ்நாட்டில் வளத்தை தரும் ஆறுகள் என்று எதுவும் இல்லை. மழை பெய்யும் பொழுது தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ள ஏகப்பட்ட ஏரிகளை முன்னோர்கள் இதனால்தான் தோண்டி வைத்திருந்தார்கள். உதாரணமாக, சென்னை போரூர் ஏரி என்பது ஏறக்குறைய 6460 ஏக்கரை கொண்டது. அதில்தான் எம்ஜிஆர் ராமச்சந்திரா மருத்துவமனை கல்லூரி இயங்குகிறது. பட்டா கொடுத்தவர் எம்ஜிஆர், பெற்றவர் அவருக்கு வேண்டப்பட்டவர். அதேபோல சண்முகம், ஜேபிஆர் போன்றவர்கள் கூவம் ஆற்றுப்படுகையையும் ஏரிகளையும் பட்டா போட்டுக் கொண்டனர். வள்ளுவர் கோட்டம் கூட ஏரி புறம்போக்கில்தான் இருக்கிறது. மேல்மட்டங்கள் இப்படி செய்ததால் கீழ்மட்டங்கள் நினைத்த பிடித்த இடங்களிலெல்லாம் வீடுகளை கட்டி கொண்டார்கள். மழைக்காலங்களில்தான் அதன் பலனை தற்போது அனுபவிக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார்.
கிழவன் ஏரியிலிருந்து எழுதும் நேயர் சே சத்யசீலன் எழுதும் கடிதத்தில், கடந்த மாதங்களில் மழையினால் சின்னாபினமாக்கப்பட்ட தமிழகத்தின் துயரை உலகின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கும் பிபிசி ஆற்றி வரும் பணி மகத்தானவை, பாராட்டத்தக்கவை. மக்கள் மத இன வேறுபாடுகளை மறந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆற்றி வரும் மனிதநேய பணிகளை பிபிசி வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. துன்பத்தில் துணை நின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனிதநேய சல்யூட். 2000 அரிய தமிழ் நூல்களை மழை நீருக்கு பறிக்கொடுத்தவரின் நிலையை கேட்டு கண்ணில் நீர் வழிந்தது. இப்படி எத்தனை இழப்புகளோ, ஏக்கம்தான் எஞ்சியது மிஞ்சியது என்கிறார்.
அடுத்ததாக முகநூல் மூலம் நமக்கு வந்திருக்கும் சில நேயர் கருத்துக்களை பார்ப்போம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலையை திட்டமிட்ட படுகொலைதான் என்று மட்டக்களப்பு ஆயர் பொன்னையா ஜோசப் கூறியிருக்கும் செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் ஃப்ரீடம் லவ் சிந்துஜா என்கிற நேயர், தமிழர்களை சிங்களவர்கள் ஒருபோதும் கொலை செய்யவில்லை. ஜோசப் பரராஜசிங்கம் போன்று எத்தனையோ ஆயிரம் தமிழ் தலைவர்களை கொலை செய்தது விடுதலை புலிகளும், அதிலிருந்து பிரிந்து சென்ற மற்ற குழுக்களும், தமிழ் ஆயுத குழுக்களும் என்பதே உண்மை என்று எழுதியிருக்கிறார்.
நைஜீரிய எரிவாயு கிடங்கு வெடிப்பில் பலர் உயிரிழப்பு என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள மிக் தாசன் என்னும் நேயர், நைஜீரியாவில் கடந்த 3 அல்லது 4 வருடங்கள் தொடர்ந்தும் கிறிஸ்துமஸ் தினத்தில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டு வருவது நாம் அறிந்த விடயமே. 2015 கிறிஸ்துமஸ் தினத்தில் நடந்த எரிவாயு கிடங்கு வெடிப்பு சம்பவத்துக்கு பின்னும் ஏதாவது சதிவேலைகள் இருப்பதாகவே சந்தேகம் கொள்ள வைக்கிறது. தீர விசாரணை செய்வது அவசியம் என்கிறார்.
அமெரிக்காவுக்கு செல்லும் பிரிட்டிஷ் முஸ்லீம்கள் தடுக்கப்படுகிறார்களா என்கிற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் மகா நடராஜா என்னும் நேயர், இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் மிகவும் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளான நாடான அமெரிக்கா உஷாராக இருப்பதில் தவறில்லை. இந்தியாவில் இருந்து சென்ற பல பிரபலங்கள் முஸ்லீம்களாக இருந்தமையால் அல்லது முஸ்லீம் பெயரை கொண்டிருந்தமையால் அங்கே கடுமையாக கையாளப்பட்டார்கள். அமெரிக்காவில் இருந்த தனிமனித சுதந்திரம் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதும் இதற்கு காரணம் என்று எழுதியிருக்கிறார்.
திமுக கூட்டணியில் விஜயகாந்த் இணைய வேண்டும் என தான் விரும்புவதாக திமுக தலைவர் கருணாநிதி கூறியுள்ளார் என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள கொலோனியன் என்னும் நேயர், விஜயகாந்த் இவ்வளவு பெரிய மனிதராகிவிட்டாரா? ஜெயலலிதாவின் புண்ணியத்தால் எதிர்க்கட்சி தலைவரானார். பின் அவர் போட்டியிட்ட இடமெல்லாம் கட்டுப்பணத்தை இழந்தார். இவர்கள் என்னதான் குரங்காட்டினாலும் ஜெயலலிதா என்ன விலை கொடுத்தும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வார் என்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்தை எழுதியிருக்கும் திருக்குமரன் என்னும் நேயர், விஜயகாந்த் தான் சொல்ல வந்த ஏதாவது ஒரு கருத்தை செய்தியை தெளிவாக முழுவதும் சொல்ல முடிந்த பிறகுதான் அவரை கூட்டணியில் இல்லை அடுத்த மேடையில் ஏறச் சொல்லுங்கள் என்று எழுதியிருக்கிறார். நேரமாகிவிட்டது சங்கீதா. இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். அதற்கு முன்னதாக பெரிய வளையம் கி ரவிச்சந்திரன் மற்றும் தஞ்சாவூர் செந்தலையைச் சேர்ந்த பாலமுரளி மற்றும் திருச்சிராப்பள்ளியில் இருக்கும் AM நஜ்மில் ஆரிஃபின் ஆகிய நேயர்கள் உள்ளிட்ட பலரும் நமக்கு நமது பிபிசி தமிழோசையின் குடும்பத்தாருக்கு தங்களுடைய நெஞ்சார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் பிபிசி தமிழோசை குடும்பத்தின் அனைவர் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை முன்னதாகவே தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேர் நேரம் கேட்டீர்கள். பங்கேற்பு ஜெகதீசன் மற்றும் சங்கீதா ராஜன். இனி தலைப்புச் செய்திகள்.
சிரியாவின் டமாஸ்கஸ் நகரின் தெற்கில் உள்ள யார்முக் அகதிகள் முகாமில் உள்ள கிளர்ச்சிக்காரர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் வெளியேற்றும் நடவடிக்கை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தென்சீன கடலில் சர்ச்சையில் உள்ள தீவுகளுக்கு அருகில் உள்ள தமது கடல் எல்லை என்று ஜப்பான் கருதும் இடத்தில் சீனாவின் கடலோர காவல்படை கப்பல் மற்றும் 2 கப்பல்கள் நுழைந்தது தொடர்பில் சீனாவிடம் ஜப்பான் தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது.
நேர்களே, கடந்த ஒரு வார கால நமது நிகழ்ச்சியும் நமது இணையதளமான bbctamil.com கேட்டு நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமும் கருத்துக்களை தெரிவிக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நாளை மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 14 பகுதி இடம்பெற உள்ளது என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.